நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
16 வயதிற்கும் குறைந்தவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது குறித்த கடுமையான தடைகளை ஆஸ்திரேலிய அரசு இந்த ஆண்டு December 10 முதல் நடைமுறைப்படுத்துகிறது. இந்த தடை டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், ஃபேஸ்புக் மற்றும் எக்ஸ் ஆகிய முக்கிய சமூக ஊடகங்களை உள்ளடக்கியது என்று அரசு முன்னர் அறிவித்திருந்தது. இப்பொழுது முன்னதாக விலக்கு கொடுக்கப்பட்ட யூடியூப் தளமும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளது. இது குறித்த செய்தியின் பின்னணியை எடுத்து வரும் நான் குலசேகரம் சஞ்சயன்.
This restriction, while specific to account creation, is a good starting point. We won't stop pushing for real, meaningful reform. Together, we made change happen, and together we will keep going. Thank you.
சமூக ஊடகங்களின் தீங்குகளால் தமது 13 வயது குழந்தைகளை இழந்த 3 பெற்றோர்கள் தங்கள் இழப்பு குறித்த கதைகளை பிரதமர் அலுவலகத்திற்கு எடுத்து சென்றிருந்தார்கள். கடந்த ஆண்டு தனது 14 வயது மகன் ஒலியை இழந்துள்ள மியா பெனிஸ்டரும் அவர்களில் ஒருவர். 16 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் யூடியூப் கணக்கை உருவாக்குவதை அரசு கடந்த வாரம் தடை செய்தது. ஆன்லைன் பாதுகாப்பு, சமூக ஊடக தளங்களை பயன்படுத்த வயது வரம்பு விதிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஆன்லைன் சேஃப்டி ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் ரூல்ஸ் 2025 என்ற சட்டம் இந்த வருட இறுதியில் நடைமுறைக்கு வர இருக்கிறது. 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்களை ஆன்லைன் தீங்குகள் மற்றும் தவறான உள்ளடக்கங்களிலிருந்து பாதுகாக்க அரசும் இ சேஃப்டி ஆணையரும் வலியுறுத்திய பின்னணியில் இந்த சட்டம் கடந்த வருடம் நவம்பர் மாதத்தில் சட்டமாக்கப்பட்டது. டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், ஃபேஸ்புக் மற்றும் எக்ஸ் ஆகிய முக்கிய சமூக ஊடகங்களில் 16 வயதிற்கு குறைந்தவர்கள் கணக்கு வைத்திருப்பது தடை செய்யப்படுகிறது. புதிய சட்டத்தின்படி குறைந்தபட்ச நியாயமான நடவடிக்கைகள், ரீசனபிள் ஸ்டெப்ஸ் எடுக்கப்பட வேண்டும். கணக்குகள் உருவாக்குவதை அனுமதிக்கக்கூடாது, இல்லையெனில் சுமார் $50 மில்லியன் அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. 16 வயதுக்குட்பட்டவர்களுக்கு தடை செய்யப்படும் சமூக ஊடகங்கள் பட்டியலில் யூடியூப் முதலில் இடம்பெற்றிருக்கவில்லை. ஏப்ரல் மாத இறுதியில் கூட அப்போதைய தகவல் தொடர்பு அமைச்சராக இருந்த மிஷேல் ரோலண்ட் கல்வி கற்பதில் யூடியூப் ஆற்றும் நன்மைகள் மற்றும் சமூக எதிர்பார்ப்புகளை மேற்கோள் காட்டி அதை தடை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியிருந்தார். ஆனால் அந்த பட்டியலில் யூடியூப் சேர்க்கப்பட்டுள்ளதாக கடந்த வாரம் அரசு அறிவித்தது. அதனை ஆதரித்து மிஷேல் ரோலன் கருத்து வெளியிட்டார். இ சேஃப்டி ஆணையரிடமிருந்து புதிய ஆதாரங்கள் கிடைத்ததாக கூறிய அவர், 70% குழந்தைகள் யூடியூப் தளத்தில் உள்ள உள்ளடக்கம் தமக்கு மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தியதாக கண்டறிந்துள்ளதாக ஆணையர் நடத்திய ஆய்வு கண்டறிந்ததாகவும், ஆனால் கற்றலுக்கு தேவையான யூடியூப் இணைப்புகளை யூடியூப் கணக்கு இல்லாத சிறார்களுக்கும் ஆசிரியர்கள் அனுப்பி வைக்க முடியும் என்று சேனல் 9 நேர்காணலில் மிஷேல் ரோலன் கூறினார்.
YouTube does have educational features. I know, you know, my daughter's learned number blocks there. Teachers will still be able to send links home that you can use if you need to. They'll be able to use their own account in the classroom. YouTube Kids still exists for when we do need our kids. There is a place for social media, obviously, but social media platforms have a social responsibility, and with a stat like 4 out of 10 kids experiencing online harm, as the Minister for Communications, I had to act.
சரி, யூடியூப் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது? E-safety ஆணையர் ஜூலி இன்மன் கிராண்ட் என்ன சொல்கிறார்?
Well, I don't make determinations or write recommendations to the minister based on whether I keep the public on side and follow the evidence. And my main concern with these platforms is obviously that harm's happening, but I talked about the persuasive design features. YouTube has mastered those. That opaque algorithms driving users down rabbit holes that they are powerless to fight against.
ஆணையர் குறிப்பிடும் ஆராய்ச்சி வெறும் 1500 பேருடன் தான் நடத்தப்பட்டது என்றும், அந்த 1500 பேரில் பெற்றோர் பராமரிப்பாளர்களும் அடங்குவர் என்பதால் உண்மையில் எத்தனை சிறுவர்கள் அதில் பங்கேற்றார்கள் என்பது உறுதியாக தெரியவில்லை என்றும், யூடியூபை விட ஸ்னாப்சாட் போன்ற தளங்கள் சிறார்களுக்கு பெரும் கேடு விளைவிக்கிறது என்றும், தாம் செய்த ஆய்வின் முடிவில் க்ரூமிங் என்று சொல்லப்படும் சிறுவர்களை வலை போட்டு இழுத்தல் மூலம் ஸ்னாப்சாட்டில் 23% குழந்தைகள் பாதிக்கப்படுவதாகவும், ஆனால் யூடியூபில் அந்த எண்ணிக்கை 3% தான் என்றும் ஒரு ஊடக செய்தி கூறுகிறது. குறுஞ்செய்தி மூலம் 3% 15 வயது சிறுவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று தரவுகள் உள்ள போது குறுஞ்செய்திகளையும் தடை செய்ய வேண்டுமல்லவா என்று அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். ஒரு கணக்கெடுப்பின் காரணமாக யூடியூபை தடை செய்வது என்பது தவறான கருத்துகள் கொண்ட ஒரு நூல் அங்கே இருக்கிறது என்பதனால் ஒரு நூலகம் தடை செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தை விட மிகவும் ஆபத்தானது என்று அந்த ஊடகம் வாதிடுகிறது. இதேவேளை யூடியூப் ஒரு காணொளி பகிர்வு தளமாக மட்டுமே இருப்பதாக அதன் உரிமையாளர்களான கூகுள் நிறுவனம் வாதிட்டது. சமூக ஊடகங்களைப் போல நேரடி வாடிக்கையாளர்களிடையே தொடர்பு இல்லை என்பது அவர்கள் வாதம். மேலும் யூடியூப் கிட்ஸ் என்ற சிறுவர்களுக்கான பாதுகாப்பான பதிப்பு ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். ஆனால் யூடியூபில் உள்ள பின்னூட்டங்கள் நுட்பமான தொடர்பு அமைப்புகள் மற்றும் ஒரு நிமிட காணொளிகளான ஷார்ட்ஸ் என்ற பகுதி சமூக ஊடக அனுபவத்தையே தருகிறது என்பது அதனை எதிர்ப்பவர்கள் வாதமாக இருக்கிறது. 16 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு யூடியூபை தடை செய்யும் அரசின் முடிவு குறித்து வழக்கு தொடரப்போவதாக கூகுள் நிறுவனம் அச்சுறுத்தியுள்ளது. ஆனால் அதை கேட்டு தாம் பயப்படவில்லை என்றும் அதனை எதிர்த்து போராட தாம் தயார் என்றும் பிரதமர் ஆண்டனி அல்பனீசி கூறுகிறார். இந்த தடை நாடாளுமன்றத்தில் சில விமர்சனங்களை எதிர்கொண்டது. தேர்தலுக்கு முன்னர் ஆஸ்திரேலிய மக்களுக்கு அரசு தன் நோக்கத்தை தெளிவுபடுத்தவில்லை என்றும் இப்போது அது தனது எண்ணத்தை மாற்றிவிட்டது என்றும் எதிர்க்கட்சியின் துணைத் தலைவர் டெட் ஓ'பிரையன் கூறினார்.
There's no doubt that the safety of children has to come first. What's curious is the government did not make it clear to the Australian people before the election its intent. Now it's changed its mind.
தம் பெற்றோர்களுக்காக செயல்படுவதாகவும் சிறுவர்களின் நலனுக்காக இந்த தடையை அறிமுகம் செய்வதாகவும் அரசு வலியுறுத்துகிறது. யுனைடெட் கிங்டம் மற்றும் நார்வே போன்ற நாடுகளும் இதுபோன்ற தடைகளை பரிசீலிக்க ஆரம்பித்துள்ளன. இந்த தடை குறித்து கணிசமான விமர்சனங்கள் எழுந்துள்ளன. கல்வி சார்ந்த பயன்பாட்டை தமது சிறார்கள் இழக்கக்கூடும் என்று சில பெற்றோர் கவலை தெரிவிக்கிறார்கள். இந்த தடையை தவிர்த்து அவற்றை அணுக புதிய சுற்றுப்பாதைகளை ஒர்க் அரவுண்ட்ஸ் இளைஞர்கள் தேட முயற்சி செய்வார்களா என்றும் பொறுப்புடன் சமூக ஊடகம் பயன்படுத்தும் சிறுவர்களுக்கு இந்த தடை கடுமையானதா என்றும் சில விமர்சனங்கள் உள்ளன. உலக அளவில் வயது அடிப்படையிலான முதல் தேசிய சமூக ஊடக தடை இதுவாகும். தற்போது சமூக ஊடகங்கள் அதிகமான ஆணைகள் அதன் அல்காரிதம் என்ற வழிமுறைகள் குழந்தைகளின் சுய விவர அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டு செயல்படுவதால் கட்டுப்பாடுகளும் நுணுக்கமான கண்காணிப்பும் தேவை என்பதே அரசின் நோக்கம். ஆன்லைன் அடையாள சோதனை, ஏஜ் அஷூரன்ஸ் குறித்த நடைமுறை மற்றும் கணினி தொழில்நுட்பம் பற்றிய நிலையான அறிக்கை முறை வகுக்கப்பட வேண்டும் என்று அரசு கூறுகிறது. இதில் அரசு மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களிடையே சட்ட மோதல் லீகல் சேலஞ்சஸ் ஏற்படும் வாய்ப்பு காணப்படுகிறது. யூடியூப் கிட்ஸ் மேற்படி தடையிலிருந்து விலக்கம் பெற்றிருக்கிறது. ஆனால் சமூக ஊடக தளங்களுக்கு தொழில்நுட்ப சவால்கள் பல உருவாகியுள்ளன. செயற்கை நுண்ணறிவு AI பயன்படுத்தி வயதை உறுதி செய்வதில் சிக்கல் இருக்கிறது. இதனால் பயனர் தனியுரிமைக்கு ஆபத்து ஏற்படலாம். பல தளங்களில் பயனர் எண்ணிக்கை குறைவு என்றும் 16 வயதிற்கு கீழ்ப்பட்ட பயனாளர்களை இழப்பதனால் விளம்பர வருவாயிலும் தாக்கம் இருக்கும் என்றும் சமூக ஊடக நிறுவனங்கள் கூறுகின்றன. VPN எனும் தொழில்நுட்பம் மற்றும் கடவுச்சொல்லை பகிர்வதன் மூலம் சிறார்கள் தடையை மீறலாம். இது நடைமுறை சிக்கல்களையும் ஏற்படுத்தும். E-safety ஆணையம் வெளியிட்டுள்ள ஒரு விளம்பரத்தின் ஒலிக்கீற்றை கேளுங்கள்.
Only you have the power to protect your personal information. You know what? You're right. I'm saying no to Jeddah. I'll be careful who I share my personal information with. It's a good thing you're so responsible, Wanda.
Well, it is my greatest power. We all have the power to be responsible. Protect your personal information. And if you're still not sure, ask an adult you trust for help.
இந்த விளம்பரம் யூடியூப் வழியாகவே பகிரப்பட்டுள்ளது என்பது வேடிக்கையான விடயம்தான். சமூக ஊடக தடைகளில் யூடியூபை சேர்ப்பது என்பது ஆஸ்திரேலிய அரசின் குழந்தைகள் பாதுகாப்பு நோக்கில் ஒரு முக்கிய நடவடிக்கையாகும். கூகுள் மற்றும் பெற்றோர் தரப்பில் கவலைகள் இருந்தாலும் இந்த சட்டம் நேரத்தை நிர்வகிக்கும் கலாச்சாரம் மற்றும் ஆன்லைன் நலனை குழந்தைகளிடையே ஊக்குவிக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் என்று பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இதன் செயற்பாடு மற்றும் பயன்முறை செயற்கை நுண்ணறிவின் கையாளும் திறன் மற்றும் சமூக ஒத்துழைப்பினை பொறுத்தே அமையும்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.